நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் ஹரன்.
வணக்கம் ரேணுகா.
நித்யானந்தா விவகாரம் வந்து இப்போ ஒரு பூதாகரமான ஒரு பேசு பொருளாக உருவெடுத்திருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் அவரை பற்றின செய்திகள் அடிபட்டு கொண்டே இருக்கின்றன. நீங்கள் வந்து அவருடைய முன்னாள் சீடராக இருந்திருக்கின்றீர்கள், அவரை பின்பற்றியிருக்கின்றீர்கள். முதலில் எங்களுக்கு சொல்ல முடியுமா, எது உங்களை அவரிடம் ஈர்த்தது, எதனால் நீங்கள் அவரை பின்பற்றுபவரானீர்கள்?
என்னை பொறுத்தவரையில் நான் ஒரு தேடலில் இருப்பவன். கடந்த 12 ஆண்டுகளாக இவ்வாறான ஆன்மீக தேடலில் இருந்ததன் காரணத்தினால் பல வேறு குருமார் பல வேறு இப்படியான விஷயங்களுக்கு நான் போய் வந்திருக்கின்றேன். மற்றது உளவியல் ரீதியான கல்விகளை கற்றதுடன் இது சார்பான ஆன்மீக சார்பான பலரிடமும் நான் சென்று வந்திருக்கின்றேன். அதன் அடிப்படையில் நான் ஒரு முறை வள்ளலாருடைய ஒரு தியான வகுப்பு நடைபெற இருந்தது இந்தியாவில். அங்கு நான் செல்ல வேண்டியிருந்தது. ஆனால் நான் அங்கு சென்ற பொழுது என்னுடைய லீவை நான் எடுத்து அங்கு சென்ற பொழுது அந்த வகுப்பு அவர்கள் ரத்து செய்து விட்டார்கள், கேன்சல் செய்து விட்டார்கள். அதற்கு முதலே நான் நித்யானந்தாவினுடைய சம்பவங்கள் பற்றி அறிந்திருக்கின்றேன் ஊடகங்களின் ஊடாக. ஆனாலும் நான் ஊடகங்களை பெரிதாக நான் நம்ப விரும்பவில்லை. அதை சொல்வதற்காக மன்னிக்க வேண்டும், ஆனால் நான் அதை பெரிதாக நம்புவதில்லை. ஆனாலும் நித்யானந்தா அவருடைய வீடியோ அப்படியான இதுகள் வந்ததன் பின்னர் ஒரு சந்தேகம் இருந்தது. வீடியோக்கள் மூன்றாவது கண்ணால் அவர்கள் செய்கின்ற சில வேலைகள் வெவ்வேறு சில இதுகள் பார்த்து அப்படி இருக்குமா என்ற ஒரு கேள்விகள் இருந்தது எனக்கு. அதே வேளையில் நான் அங்கு இந்தியாவில் நான் போயிருந்த பொழுது இந்த வள்ளாருடைய அந்த நிகழ்வு ரத்து செய்யப்பட்டதுனால் நான் அங்கு சும்மா இருந்த பொழுது இன்னொரு நண்பருடன் பேச வேண்டியிருந்தது. அவர் ஒரு சேர்ந்த இதை சார்ந்தவர். அவர் என்னுடன் பேசும் பொழுது நீ உங்க இருக்கும் பொழுது நித்யானந்தனுடைய ஆசிரமத்தில் ஒரு இன்னொரு நிகழ்வு நடைபெறுகின்றது, நீ கட்டாயம் அங்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி சொன்னார். அப்படி சொன்ன பொழுது எனக்கு முதல் போவதற்கு விருப்பம் இல்லை, ஆனாலும் அங்கு போய் அங்கிருக்கின்ற ஹோட்டல்ல சும்மா இருக்கிறது தானே என்று சொல்லி போட்டு சரி போய் பார்ப்போம், என்ன என்னவாக இருந்தாலும் போய் பார்ப்போம். நான் மனதில் நினைச்சதெல்லாம் வேறு ஒருவர் சொன்னதானே நான் கேட்டறிந்திருக்கின்றேன், ஆகவே நானாகவே இதை அறிந்து பார்க்கலாம் என்ற ஒரு நினைப்பில் நான் யாரையும் என்னுடைய நேரடி அனுபவம் இல்லாமல் ஒருவரையும் குறை சொல்வது கூடாத பழக்கம் என்பதனால் நான் அதை நேரடியாக போயே பார்ப்போம் என்கின்ற அளவில் தான் நான் போக ஆரம்பித்தேன். முதலில் போன பொழுது அங்கு சில ஆன்மீக ரீதியான சில அனுபவங்கள் ஏற்பட்டது. அந்த ஆன்மீக ரீதியான அனுபவங்கள் ஏற்பட்டது பிற்பாடு நான் அவருடைய ஆசிரமத்திலேயே தங்கியிருந்து ஒரு தன்னார்வ தொண்டராகவும் பின்னர் அங்கேயே நான் எல்லாம் சரியாக இருந்தால் நான் அங்கேயே ஒரு பிரம்மச்சாரியம் எடுப்பதாகவும் நான் எண்ணி அங்கு சென்றேன்.
சரி, அந்த காணொளிகளை நானும் பார்த்திருக்கிறேன். குறிப்பாக நீங்கள் அந்த காணொளிகளில் கூட சொல்லியிருந்தீர்கள், உங்களால் கைகளில் திருநீற்றை எடுக்க முடியும் என்று சொல்லி, அப்படியான அதிசயங்கள் எல்லாம் உங்களாலும் செய்ய முடிந்ததாக எல்லாம். அதெல்லாம் எப்படி சாத்தியப்பட்டது, அந்த நடைமுறை அங்கு எப்படி இருந்தது என்று விளக்க முடியுமா?
அது எப்படி சாத்தியப்பட்டது என்று என்னால் முழுமையாக கூற முடியவில்லை. ஆனாலும் நான் வந்து ஆன்மீக இப்படியான ஆன்மீக தேடலில் இருப்பதனால் நான் பலருடைய பல குருமாருடைய புத்தகங்களை வாசித்திருக்கின்றேன், பல விஷயங்களை நான் பார்த்திருக்கின்றேன். நாங்கள் ஒரு சரியான நிலைக்கு போகும் பொழுது அப்படியான சம்பவங்கள் நான் அதாவது ஆன்மீக ரீதியாக நீங்கள் ஒரு பக்தி ஒரு நிலையில் செல்லும் பொழுது அப்படியான நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. அது எனக்கும் அங்கிருந்து இருக்கும் பொழுது நடந்தது. இந்த ஆன்மீக ரீதியாக பார்த்தால் அதை ஒரு ஆன்மீக சக்தி என்று சொல்லுவார்கள், அல்லது பலரும் பலவிதமாக சொல்லுவார்கள். இதில் நம்பிக்கை இல்லாதவர்கள் இதெல்லாம் மேஜிக் என்று சொல்லுவார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையில் இதில் இப்பொழுதும் அதில் நம்பிக்கை இருக்கின்றது. ஆனால் நக்கீரன் கூறியது போன்று நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்றது போன்று அவர் அங்கு நடந்த சில சம்பவங்கள், அந்த சில சம்பவங்கள் என்று சொல்லும் பொழுது மிகவும் ரவுடித்தனமான செயல்களும் சில மனிதர்களை மனிதர்களாக மதிக்காது கொடுமைப்படுத்தியதை நேரடியாக பார்த்ததும் நானே நேரடியாக அனுபவித்தும் இருக்கின்றேன். அதை முதலில் நான் வந்து இதெல்லாம் நித்யானந்தாவுக்கு அவர்களுக்கு தெரியாமத்தான் நடைபெறுகின்றது என்று சொல்லி நான் நினைத்து கொண்டிருந்தேன். அதற்கு பிற்பாடு வந்து எனக்கும் வந்து சில சில பொறுப்புகள் தர ஆரம்பித்தார்கள். அப்பொழுது சில சில ஃபேஸ்புக் குரூப்புகள் அப்படியான இதுகள் எல்லாம் பல வகையான பல வேறு குரூப்புகளில் நாங்கள் இருக்க வேண்டிய தேவை இருந்தது. அப்பொழுது எல்லாவற்றிலுமே அவர் நித்யானந்தா அவர்கள் அந்த ஒவ்வொரு ஃபேஸ்புக் குரூப்லும் இருப்பார். அதே மாதிரி ஒவ்வொன்றுமே அவர் மைக்ரோ மேனேஜ் பண்ணுவார். அது போக அவர் நேரடியாக வயது வந்தவர்களுக்கு அடிக்க உத்தரவிட்டதை நான் பார்த்தேன். அதற்கு பிறகுதான் என்னால் அங்கு இருப்பது சரியா பிள்ளையா என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் நான் வெளியேறிவிட்டேன். ஆகவே அந்த திருநூறு கையிலிருந்து வருவது அதெல்லாம் உண்மையாக இருந்தாலும் கூட அந்த செயற்பாடுகள் எனக்கு அது ஒரு ரவுடித்தனமாகவும், அங்கு ஆன்மீகம் என்பது ஒரு முகமூடியாக அங்கு போட்டுக்கொண்டு இது செயற்படுவதாக தான் எனக்கு பட்டது.
இப்ப நீங்க சொன்னீர்கள் அந்த ரவுடித்தனம் ஒரு முதியவர்களுக்கு அடிக்க உத்தரவிட்டது என்று, அதை பற்றி அவர்கள் ஏதாவது முறைப்பாடு செய்ததாக இல்லை இல்லையா? அப்படி அடி வாங்கியவர்கள்,
அடி வாங்கியவர்கள் வந்து பலரும் மௌனமாக இருப்பதற்குரிய காரணம் வந்து நித்யானந்தா அவர்களுக்கு எதிராக பேசினால் அவர்களுக்கு எதிராக நிறைய கோர்ட் கேஸ் என்று சொல்லி நிறைய பிரச்சனைகள் உருவாகுவதனால் பலரும் அமைதியாகவே இருந்து விடுவார்கள். ஏனென்றால் நித்யானந்தா அவர்கள் மிகவும் ஒரு பணக்கார சுவாமிகளில் ஒருவராக இருக்கின்றார், மிகவும் பணபலம் வாய்ந்தவர். ஆகவே யாரும் இது நான் நேரடியாக பார்த்த அவர்கள் முறைப்பாடு செய்தார்களோ இல்லையோ அது வேறு விஷயம். ஆனா நான் என்னுடைய முடிவெடுப்பதற்கு அது என்னுடைய கண்ணின் முன்னாலேயே நடந்ததற்கு, அது ஒரு விஷயத்தை தான் நான் உதாரணமாக சொல்கின்றேன். எனக்கே பல விஷயங்கள் நடைபெற்றிருக்கின்றன. அதாவது இங்கு புல்லியிங் என்று சொல்வார்கள், இங்கு அதை துன்புறுத்தலுக்கெல்லாம் உட்படுத்தப்பட்டிருக்கின்றேன்.
நீங்கள் பல சம்பவங்கள் என்று குறிப்பிட்டீர்கள். அவரது ரவுடித்தனத்தை பார்த்ததாக சொன்னீர்கள், அதாவது முதியவர்களுக்கு அடித்தது, உங்களை வந்து துன்புறுத்தினார்கள், கொடுமைப்படுத்தினார்கள், புலியிங். அதை தாண்டி வேறு குறிப்பாக நீங்கள் அதற்குள் ஈர்க்கப்பட்டு சென்று வழியில் வருவதற்கு வேறு ஏதாவது இன்னும் சிறப்பு காரணங்கள் இருக்கின்றனவா?
என்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்கின்றேன். முதல் இரண்டு மாதங்களும் அங்கு போன பொழுது எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நான் காலையில் எழும்பி யோக பயிற்சிகளை முடித்து எல்லாமே செய்து கொண்டே இருந்தேன். ஆனால் அதன் பின்னர் சென்னைக்கு அனுப்பியிருந்தார்கள். அங்கு சரியான ஹார்ட் லேபர், அதாவது உடலை முறித்து வேலை செய்ய வேண்டிய ஒரு நிலை, அதாவது தூங்குவதாக இருந்தா கூட ஒரு 2-3 மணி நேரத்துக்குள் தான் தூங்கக்கூடியதாக இருந்தது. அங்கு இருந்த பொழுது எனக்கு முதுகு வலியும் அதன் பின்னர் ஆஸ்துமாவும் வந்து, ஆஸ்துமா முன்னரே வந்து வர ஆரம்பித்து விட்டது. அங்கு சென்ற பின்னர் தூசிக்குள் நின்றதாலும் மற்றும் மிக உடலை வெறுத்தி கஷ்டப்பட்டு வேலை செய்ததாலும் எனக்கு ஆஸ்துமா வந்து அதிகமாக வர ஆரம்பித்து விட்டது. மீண்டும் ஆசிரமத்துக்கு வந்த பின்னர் என்னால் நடக்க கூட முடியாமல் போய்விட்டது, மூச்செடுக்க முடியாமல் இருந்தது. ஏனென்றால் அவ்வளவு மோசமாக என்னுடைய ஆஸ்துமா இருந்தது. எனக்கு காலையில் ஒரு ரவுண்ட் மாதிரி வருவார்கள், வந்து நீங்கள் யோகாவுக்கு போகவில்லை என்று சொல்லி சொன்னால் அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிவிடும். அப்படி யோகாவுக்கு போக பிரச்சனையானவர்களை வந்து நீங்கள் போய் கம்ப்ளீஷன் என்று சொல்லி செய்ய வேண்டும், அதாவது பூரணத்துவம் என்கின்ற ஒரு விஷயம் செய்ய வேண்டும். அந்த பூரணத்துவம் வந்து நீங்கள் எதற்காக செய்யவில்லை, நாம் வந்து என்னில பிழை இருந்ததால் தான் செய்யாமல் விட்டுவிட்டேன் அப்படி என்கின்ற மாதிரியான ஒரு ஒரு முறையில் நீங்கள் அவர்களுக்கு அந்த ஒப்புதலை கொடுக்க வேண்டும். கொடுத்து பின்னர் உங்களுக்குள்ள இருக்கின்ற பிரச்சனைகளை வந்து பேசி இனிமேல் இது இது போன்று நடக்காது என்கின்ற ஒரு விஷயத்தை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஆனால் நீங்கள் அப்படி சொன்னாலும் அவர்கள் உங்களை நாயே சனியன் ஏமுதேசியே அப்படி என்றுதான் அவர்கள் மன்னிக்க வேண்டும் இப்படியான வார்த்தைகளை இங்கு பாவிப்பதற்கு. ஆனால் அவர்கள் ஏசும் பொழுது பாவிக்காத வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் பாவிப்பார்கள். பெண்களாக இருந்தா என்ன, ஆண்களாக இருந்தா என்ன, நீங்கள் அந்த வைரமுத்து வீடியோவை பார்த்திருப்பீர்கள் அல்லது வேறு வேறு வீடியோக்கள் அவர்கள் போட்டதை பார்த்திருப்பீர்கள், அவ்வாறு உங்களுக்கு ஏசுவார்கள். அவர்கள் ஏசுறது தான் சரி பரவாயில்லை என்று சொல்லி சொன்னால், ஆனால் உங்களுக்கு மூச்சு கூட எடுக்க முடியாத நிலையில் உங்களால் எப்படி நடக்க முடியும், எப்படி வேலை செய்ய முடியும்? ஆனால் நீங்கள் கட்டாயத்தின் பேரில் யோகா செய்ய விடுவார்கள் அல்லது வேறு வேலையாக இருந்தால் கூட நீங்கள் வேலை செய்தே ஆக வேண்டும். மற்றது என்ன என்று சொன்னால், நீங்கள் காலையிலிருந்து காலையில் பூசை அதுகள் எல்லாம் முடிந்த பின்னர் அங்கு ஒரு இடம் இருக்கின்றது, கோசிங் என்று சொல்லுவார்கள். நீங்கள் அவர்கள் ஒரு போன் லிஸ்ட் தருவார்கள், அதுல இருந்து ஆக்களுக்கு கால் பண்ணி ஒரு டெலிமார்க்கரிங் மாதிரி நீங்க கால் பண்ணி பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொருவருடனும். நித்யானந்தா அவர்களுடைய கோர்ஸுக்கு நீங்கள் ஆட்களை எடுத்துக் கொடுக்கவில்லை என்று சொல்லி சொன்னால் அதற்கு வேறு நீங்கள் கம்ப்ளீஷன் செய்ய வேண்டும். இந்த டெலிமார்க்கரிங் மாதிரி தான் ஒரு டார்கெட் இருக்கு, அந்த டார்கெட் நீங்கள் அடையவில்லை என்று சொல்லி சொன்னால் நீங்கள் டீம் லீடர்கிட்ட போய் எதற்காக செய்யல, என்ன நடந்தது என்று சொல்லி ஒரு இது கொடுக்குற சொல்ற மாதிரி நீங்கள் வந்து அங்கு இருப்பவர்களுக்கு, அங்கு இருக்கின்ற பொறுப்பாளர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும் காரணத்தை. அது மட்டுமல்ல, இந்த அவர்களுடைய ஏச்சு பேச்சு கூட தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஆகவே மிகவும் கஷ்டமான ஒரு நிலையில் நான் இருந்தேன். அது அவர்களுடன் பேசி அதை புரிய வைக்கக்கூடிய நிலையிலும் இருக்கவில்லை. ஆனால் எனக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளுமே சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், சுவாமி உங்களுக்கு ஹீல் பண்ணுவார், அதாவது உங்களுடைய நோயை குணப்படுத்துவார் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் அப்படி எனக்கு ஒன்றுமே நடக்கவில்லை, என்ன எனக்கு இருந்த இதுகளில் ஒன்றுமே நடக்கவில்லை. அதே நேரத்தில் என்னுடன் இருந்த சொத்து கணக்குகள் கேட்கிறது, அல்லது என்னிடம் எவ்வளவு காசு இருக்கின்றது என்று கேட்பது, அந்த ஒரு அப்படியான சில செயற்பாடுகள் கூட நடைபெற்றன.
நீங்கள் பணத்தை இழந்தீர்களா?
பணம் ஒன்றுமே நான் அவர்களுக்கு கொடுக்கவில்லை. ஆனால் ஆரம்பத்தில் நான் அவர்களுடைய கோர்ஸ் செய்ய போன பொழுது 10,000 US டாலர்ஸ் கட்டி நான் ஒரு கோர்ஸ் செய்தேன் அவர்களுக்கு. மற்றது வெளியே போவதற்கு அனுமதி இல்லை. ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால், வெளிநாடுகளில் இருந்து அங்கு செல்பவர்கள் இப்படியான கோர்ஸ் இப்படியான அவருடைய கோசுக்காக மட்டும் போபவர்களுக்கு வந்து அவர்களை ஒரு ராஜா அல்லது ராணி மாதிரி அவர்கள் நடத்துகின்றார்கள். அதை மட்டும் பார்த்துவிட்டு பலரும் இதுதான் இங்கிருக்கின்ற நிலைப்பாடு, இதுதான் என்கின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் அவர்கள் இருக்கின்றார்கள் மன அளவில். அதே நேரம் அவர்களுக்கும் இந்த 300 அல்லது வேற இப்படியான சில விஷயங்கள் நடக்கும் பொழுது அவர்கள் அடடா இது இவர்தான் இவர் கடவுள் இவர்தான் கடவுள் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள். நான் ஆரம்பத்தில் அப்படி இருந்தேன். ஆனால் அங்கு நடக்கின்ற மோசமான நிலைமைகளை பார்த்த பின்னர் தான் நான் அதிலிருந்து என்னை முதலில் விலத்தி கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். அதாவது உளவியல் நிபுணர்கள் வந்து ஒரு கல்ட் என்கின்ற ஒரு அமைப்பு, கல்ட்ன்றது அதாவது கட்டுப்பாட்டில் மனிதர்களை வைத்து தமக்காக வேலை செய்து அவர்களுக்காகவே காசு உழைத்துக் கொள்ளும் அமைப்புகள் மனிதர்களை எப்படி கட்டுப்படுத்தி அவர்களை ஒரு கொத்தடிமை மாதிரி நடத்துகிறார்கள் என்பது பற்றி சில உளவியல் ஆய்வுகள் வந்திருக்கின்றன கல்ட் என்று சொல்லி. அது சம்பந்தமாக எல்லாம் நான் பின்னர் படித்தேன். அதெல்லாம் படிக்கும் பொழுது அடடா இப்படி அங்கு எனக்கு நடந்தது கூட அல்லது நான் பார்த்த விஷயங்கள் கூட இதற்கேற்ற மாதிரியே இருக்கின்றனவே என்கின்ற ஒரு விளக்கம், சரியான விளக்கம் எனக்கு அங்கு கிடைத்தது.
கல்ட் பற்றி சொன்னீர்கள், அதாவது நீங்களும் உணர்ந்தீர்களா உங்களையும் அவர் வசியப்படுத்தி, அதாவது ஹிப்னடைஸ் பண்ணி அதன் மூலம் தான் நீங்கள் அவரிடம் ஈர்க்கப்பட்டு அங்கு இருந்தீர்கள் என்பதாக நீங்கள் உணர்ந்தீர்களா?
ஆமாம், இப்ப இப்பொழுது வசியம் என்று சொல்வதென்றால் பலருக்கும் அதை உண்மையிலேயே அதை பற்றி கற்றுக்கொண்டால் மட்டும்தான் உங்களுக்கு வசியத்தை பற்றி விளங்கும். எதற்காக அதை கூறுகின்றேன் என்று சொல்லி சொன்னால், நானும் ஒரு மனோதத்துவ நிபுணர். ஆகவே ஆரம்பத்தில் மனோதத்துவத்தில் சொல்வார்கள், நாங்கள் எதையாவது எதிர்த்தோமாக இருந்தால் எங்களுடைய மனதுக்குள் ஒன்றும் போகாது என்று சொல்லி. ஆகவே என்ன விஷயமாக இருந்தாலும் முதலில் ஏற்றுக்கொண்டு அதன் பின்னர் ஆய்வு செய்வோம் என்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் நான் அங்கு முதலில் சென்றேன். ஆனால் நான் அந்த விஷயங்களிலிருந்து விழித்து கொண்ட பின்னர் பல விஷயங்களும் அங்கு நடைபெறுகின்ற பல விஷயங்களும் கூட மனோதத்துவம் போன்ற செயற்பாடுகள் தான் அங்கு நடைபெற்றன. அதாவது ஹிப்னடைஸ் பண்ணப்படுகின்ற விஷயங்கள் போன்ற செயற்பாடுகள் தான் அங்கு நடைபெற்றன. அந்த ஹிப்னடைஸ் யாருக்கு வேணுமென்றாலும் பண்ணலாம் செய்யலாமா என்ற ஒரு கேள்வி எழுந்தால் நிச்சயமாக செய்யலாம். சிலர் வந்து இப்படி எல்லாம் நடக்காது, இப்படி எல்லாம் நடப்பதற்கு சந்தர்ப்பம் இல்லை என்று சொல்கின்றார்கள். ஆனால் நான் ஒரு ஹிப்னடிஸ்டா இருந்ததால் தான் நான் உடனடியாகவே அங்கிருந்து வெளியேறி வரக்கூடியதாக இருந்தது என்று நான் நினைக்கின்றேன்.
சரி, இப்போது வந்து இப்ப ஒரு நம்பிக்கை என்பது ஒருவருக்கு ஒரு காலத்தில் ஏற்படும், அதன் பின்னர் வந்து அது இல்லாமல் போகிற சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன இல்லையா? அப்படி ஒரு சந்தர்ப்பமாக இதை பார்க்க முடியாதா? இப்ப நிறைய பேர் அவருக்கு பின்னால் போகின்றார்கள் இல்லையா? இன்னமும் அவரை அவரது சீடர்களாகவும் பக்தர்களாகவும் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அப்ப அவர் யாரையும் கூப்பிடுவதில்லை தானே, இவர்களாகத்தான் அங்கு தேடி செல்கின்றார்கள். அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட நம்பிக்கை மாற்றமாக இதை பார்க்க முடியாதா? அந்த நம்பிக்கையிலிருந்து நீங்கள் வெளிவந்ததாக பார்க்க முடியாதா?
அது பார்வையாளர்களை பொறுத்தது. இப்பொழுது நான் என்னுடைய அனுபவத்தை சொல்லும் பொழுது இது என்னுடைய அனுபவமாக இருக்குமே தவிர இதை கேட்பவர்களுடைய அனுபவமாகாது. அவர்களாக அனுபவித்தால் மட்டும்தான் அவர்களுக்கு உண்மையாக இருக்கும். அப்படி இல்லை என்று நான் சொல்வதை அவர்கள் கேட்டார்களாக இருந்தால் அது இன்னொருவருக்கு நடந்த சம்பவம் தானே என்கின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு தான் இருக்குமே தவிர அவரவர்களுடைய அனுபவமாக அது அமையாது. ஆகவே நித்யானந்த் அவர்கள் கூப்பிடவில்லை என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அங்கு கலிமாக்கரிங் மாதிரி ஒரு பெரிய டிபார்ட்மெண்டே வைத்திருக்கின்றார். அந்த டிபார்ட்மெண்ட் மட்டுமில்லை, வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கின்றன. அதில் குறிப்பிடக்கூடிய இன்னொரு டிபார்ட்மெண்ட் வந்து அவர்களுடைய முழு வேலையுமே இந்த சோசியல் மீடியாவில் யாராவது, அதாவது இந்த சோசியல் மீடியாவில் யாராவது நித்யானந்தா அவர்களுக்கு எதிராக ஏதாவது செய்தால் அவர்களை குறிவைப்பது, அவர்களை குறிவைத்து அந்த அவர்களுடைய சோசியல் மீடியாவுக்கு போய் அவர்களுக்கு எதிராக பேசுவது அல்லது அவர்கள் பற்றிய தகவல்களை சேகரித்து, இப்ப நான் இதை பற்றி பேசும் பொழுது என்னை பற்றிய தகவல்களை அவர்கள் சேகரிப்பார்கள். என்னுடைய ஃபேஸ்புக்கு போயோ அல்லது என்னை பற்றி வெவ்வேறு எங்கெங்கு என்ன தகவல்களை எடுக்கலாமோ அதெல்லாம் சேகரிப்பார்கள். சேகரித்து விட்டு அவர்கள் அவர்களாகவே சில கதைகளை உருவாக்குவார்கள். இந்த இலாகாக்குரிய அழைப்பு எனக்கு விடுக்கப்பட்டது. ஆனால் அதை பார்த்த பொழுது நான் அந்த இலாகாக்கு போக விரும்பவில்லை. ஆனாலும் அந்த ஆசிரமத்தில் இருப்பவர்கள் அனைவருக்கும் சொல்லி வைத்திருக்கின்றார்கள், நித்யானந்தா அவர்களுக்கு எதிராக நடப்பவர்களுக்கு நீங்கள் பேசாம இருந்தீர்களாக இருந்தால் அது கூட ஒரு வகையான குரு துரோகம். அந்த குரு துரோகம் என்பது உங்களுடைய எல்லா துரோகம், எல்லா பாவங்களுக்கும் மேலான பாவம். உங்களுக்கு ஜென்ம ஜென்மங்களுக்கும் அந்த பாவம் உங்களை பின்தொடரும் என்கின்ற மாதிரியான பயத்தை ஊட்டி வைத்திருக்கின்றார்கள் பலருக்கும். அந்த பயத்திலேயே அங்கு இருப்பவர்கள் பலர் இருக்கின்றார்கள்.
இப்ப அவர் வந்து ஒரு சேரிட்டி, ஒரு தொண்டு நிறுவனம் ஒன்றை நடத்துகிறார். அதனூடாக பல நல்ல வடிவங்களை செய்கிறார் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது. அதை ஒரு நல்ல அம்சமாக பார்க்க முடியாது அவர் குறித்து?
எனக்கு அவ்வாறான சேரிட்டி என்று சொல்லி நான் அறியவில்லை. அவர் அங்கு அன்னதானம் கொடுத்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் அன்னதானம் என்பது எப்பொழுதாவது அங்கு நடக்கின்ற ஒரு விஷயமே தவிர அது மட்டுமல்ல. என்னுடைய பார்வையில் இப்பொழுது பார்க்கும் பொழுது அது ஒரு மார்க்கெட்டிங் சக்திக்காக நான் பார்க்கின்றேனே தவிர, அதாவது அப்படி செய்வதன் மூலம் மக்கள் வரும் பொழுது அதன் ஊடாக இவருடைய பிரச்சாரங்கள், இவருடைய வெவ்வேறு கோர்ஸில் சைன் பண்ணுறதுக்கு அவர்களை ஈடுபடுத்துவதற்காக அவர்களை ஈடுபடுத்துகிறார்களே தவிர அந்த நோக்கத்தில் செய்வதாக எனக்கு தெரியவில்லை. எனக்கு ஆரம்பத்தில் நான் நித்யானந்தா அவர்களை நினைத்தது முழுக்க முழுக்க பொய் என்று என்னை பொறுத்தவரையில் அது நிரூபணமாக இருக்கின்றது. ஏனென்றால் அந்த பல மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நித்யானந்த் அவர்கள் வந்து என்ன செய்கின்றார் என்று எனக்கு, அதாவது நீங்கள் சொல்வது போன்று மற்றவர்களுக்கு என்ன விதத்தில் உதவி செய்கின்றார் என்று எனக்கு என்றால் இதுவரைக்கும் தெரியாது. நான் அங்கு கிட்டத்தட்ட 5-5.5 மாதங்களுக்கு மேல் இருந்திருக்கின்றேன்.
சரி, நிறைவாக ஒரு கேள்வி. இப்ப நீங்கள் அவரிடம் முதலில் ஈர்க்கப்பட்டு அங்கே இருக்கின்ற ஒரு முடிவு கூட நீங்கள் ஒரு கட்டத்தில் எடுத்திருந்தீர்கள். இப்போது வந்து நீங்கள் அதிலிருந்து மாறி இருக்கின்றீர்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போது நித்யானந்தா என்பவர் யார் என்பதாக உங்களுக்கு படுகின்றது?
நித்யானந்தா என்னுடைய பார்வையில் அவர் ஒரு குறிப்பிட்ட ஆன்மீக சக்திகளை கொண்ட ஒரு மனிதர். ஆனால் பிழையான வழியில் செல்கின்றார் என்பதுதான் என்னுடைய பார்வை. எதற்காக அப்படி சொல்கின்றேன் என்று சொன்னால், நான் முதலே கூறியது போன்று பல ஆன்மீக வாதிகளிடம் சென்றிருக்கின்றேன், பல ஆன்மீக சம்பந்தமான புத்தகங்களை படித்திருக்கின்றேன். அந்த ஆன்மீக ஒரு புத்தகம், பலருக்கும் தெரிந்த புத்தகம், ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் ஏ யோகி என்கின்ற ஒரு பிரபல்யமான ஒரு புத்தகம் இருக்கின்றது. அதில் இப்படியான சக்திகளை பற்றி எல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அதை சாதாரண மனிதர்கள் கூட சில மந்திர தந்திரங்களை தெரிந்து கொண்டு இப்படியான செயல்களை செய்து, கட்ட செயல்களை செய்து, அப்படியான விஷயங்களை பற்றியெல்லாம் அவர் அதில் கூறியிருக்கின்றார். ஆகவே நித்யானந்த அவர்களை கூட நான் அப்படித்தான் நான் இப்பொழுது பார்க்கின்றேன். அதாவது சில அவருக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஆன்மீகத்தில் வளர்ச்சி ஏற்பட்டிருக்கலாம், ஆனால் அதன் பின்னர் அவர் ஒரு பிழையான வழியில் சென்று விட்டார் என்பதுதான் என்னுடைய கருத்து இப்பொழுது நான் பார்க்கும்பொழுது. இன்னொரு விஷயம் நான் கூற இருந்தது என்று சொன்னால், இப்படி ஏமாற்றம் என்னுடைய பிழைதான். என்றால் நான் தான் முழுமையாக ஆராய்ந்து இந்த இதற்குள் காலை வைத்திருக்க வேண்டும். ஆனால் அவரை குற்றம் சொல்வதில் எந்த பயனும் இல்லை என்பது என்னுடைய கருத்து இப்பொழுது. அதே வேளையில் நாம் அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும். நான் அங்கிருந்ததாலேயே பலர், என்னுடைய நண்பர்கள் சிலர் அதில் ஈடுபட்டு விட்டார்கள். அவர்கள் இப்பொழுது அவர்தான் குரு, அவர்தான் ஒரு அவதார புருஷன், அவர்தான் சிவன் என்கின்ற மாதிரி அவர்கள் நடந்து கொள்கின்றார்கள். அதை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு சில நேரத்தில் கவலையாக இருக்கின்றது. ஆனால் அவர்களுடைய முடிவு, அவர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை நான் சொல்லிவிட்டேன் இப்பொழுது. என்றால் ஆரம்பத்தில் நான் எல்லாவற்றையும் சொல்லவில்லை, ஆனால் இப்பொழுது சொல்ல வேண்டிய விஷயங்களை நான் சொல்லிவிட்டேன். என்றால் பலரும் நினைத்தார்கள், என்னென்றால் ஆரம்பத்தில் நான் நித்யானந்த ஆசிரமத்தில் இருந்த பொழுது போட்ட வீடியோக்கள் ஆரம்பத்தில் நானாக விரும்பி போட்ட வீடியோக்கள். ஆனால் அதன் பிற்பாடு எங்களை எல்லாம் கட்டாயப்படுத்தித்தான் பல வீடியோக்களையும் போட வைத்தார்கள். நாங்கள் வீடியோ போடாமல் விட்டால் அதற்கு கூட உங்களை விளக்கத்துக்காக கூப்பிடுவார்கள். அப்படியான நிலையில் அங்கு இருக்கின்ற நிலை இருக்கின்றது. ஆகவே பல விஷயங்களையும் நாம் யோசித்து சிந்தித்து பார்க்க வேண்டும். மீண்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புவது என்ன என்றால், அவர் கடவுளாக இருந்தாலும் அங்கு நடந்த விஷயங்களை பார்த்த பின்னர் நெற்றி கண் திறப்பினும் குற்றம் குற்றம் என்பதைத்தான் நான் கூறி முடிக்க விரும்புகின்றேன்.
நன்றி ஹரன், உங்களது அனுபவத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.
நன்றி.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil